திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
அதற்கு அடுத்தபடியாக சக்கரப்பேறு அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க. திருமாலுக்கு சக்கரம் கொடுத்தது. சக்கரன் பெற்று நல் தாமோதரன் தானும் சக்கரன் தன்னை தரிக்க ஒண்ணாமையால் மிக்க அறன் தன்னை விருப்புடன் அர்ச்சிக்க தக்கனர் சக்தியை தான் கூறு செய்ததே அப்படின்னு சொல்லியிருக்கார். சக்கரத்தை தாங்கிறதுக்கு ஒரு வன்மை வேண்டும். அது வேணும்னு சொல்லி அதை தரிக்க முடியாமல் அது அந்த வன்மை எனக்கு வேணும்னு சொல்லி இறைவனை அன்போடு அர்ச்சிக்கின்றார், வழிபடுகின்றார் திருமால். ஆகையால் அவர் தன்னுடைய வல்லமையில் கொஞ்சம் பகிர்ந்து அவருக்கு கொடுத்தார் அப்படின்னு அழகா. இதெல்லாம் நமக்கு அறியாத செய்திகள். கூறதுவாக குறித்து நற்சக்கரம் கூறது செய்து கொடுத்தனன் மாலுக்கு, கூறது செய்து கொடுத்தனன் சக்திக்கு, கூறது செய்து தரித்தனன் கோலம்ங்கிறார். மாலுக்கும் சக்திக்கும் கூறு செய்து கொடுத்தது. திருமாலுக்கு சக்கரத்தை தன்னோட அம்சமா படைச்சு கொடுத்து அதை தாங்கக்கூடியது. அந்த சக்கரம் எல்லாம் எப்படி வந்துன்னு பார்த்தா, அவர் நேற்று காலாலே வட்டம் போட்டு அதை சலந்தாசுரனை வச்சு எடுக்க வச்சார் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அதனால அந்த சக்கரத்தை வந்து அவருக்கு கொடுத்து அது தாங்கக்கூடிய வல்லமையும் இவர் அவருக்கு கொடுத்தார். தன்னுடைய சக்தியாகிய உமாபதி தேவிக்கு தன்னுடைய உடல்ல ஒரு பாகத்தை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கறத நமக்கு புரிந்து கொள்ளணும். இந்த சக்கரம் வந்து சம்ஹாரத்தை செய்யும். அதனால தன்னுடைய கூறாக திருவுள்ளத்துல எண்ணி அதை படைச்சு அதை வந்து திருமாலுக்கு வழங்கினார். அதை தாங்கக்கூடிய ஆற்றலையும் வழங்கி உமாதேவியாருக்கு தன்னுடைய திருமேனின் இடப்பாகத்தை கொடுத்தார் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதற்கு அடுத்தபடியாக எலும்பும் கபாலமும் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்திருக்காரு. அவர் தான் சிவபெருமான் தான் தேவதேவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு மனசுல இருக்கணும். அதனால அவர் என்ன பண்றாரா, அழிந்த தேவர்களுடைய எலும்பை எல்லாம் அணிந்திருக்கிறார். அவர் அணியக்கூடிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. எல்லாருக்கும் தலைவர் ஹெச்ஓடி, ஆனா அவர் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், அவர் தான் எல்லாத்துக்கும் மேலா இருக்காரு. அப்ப அவர் அணியக்கூடியதெல்லாம் வித்தியாசமா இருக்கணும். ஆனா அவர் என்ன அணிஞ்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அயன் அரி போன்ற தேவர்களுடைய எலும்பை எல்லாம் அணிந்திருக்கிறார். கங்காளம் தோல்மேலே காதலித்தான் காணேடின்னு திருவாசகத்துல வரும். மணிவாசக பெருமான் சொல்லியிருக்கிறது இதுதான். அப்புறம் தலையிலையும் என்ன செய்வாரா, இந்த மண்டை ஓட்டு ஒரு அணிகலனா மாதிரி இப்படி தலையிலையும் அணிஞ்சிருப்பாரா. கால கிண்கிணியாகவும் இந்த கபாலத்தை எல்லாம் கோர்த்து அணிந்திருப்பார். ஏன்னா 100 கோடி பிரம்மர்களும் 6 கோடி நாராயணர்களும் வந்துட்டு போயாச்சு. கங்கை மணல் அளவுக்கு இந்திரன்களும் வந்துட்டு போயாச்சு. சோ அவங்களுடைய மண்டை ஓடுகள் எலும்பு கூடுகள்லாம் அவரை அணிந்திருக்கின்றார். ஏன்னா இவர் ஈரில்லாதவன் அப்படின்னு உணர்த்துவதற்கு. அதை பார்க்கிற தேவர்களுக்கும் நாமெல்லாம் நிரந்தரம் அல்லங்கிற ஒரு உணர்வும் வரணும். எலும்பும் கபாலமும் ஏந்தி எழுந்த வலம்பன் மணிமுடி வானவராதி, எலும்பும் கபாலமும் ஏந்தில நாகில் எலும்பும் கபாலமும் இற்று மண்ணாமே. இறைவன் வந்து எதற்காக எலும்பு மாலையை அணிய வேண்டும், அதனுடைய பயன் என்ன? எலும்பையும் கபாலத்தையும் அணிந்து வீரருள் வீரனாக இந்த மணிமுடியை அணிந்திருக்கக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் முதல்வனாகிய சிவபெருமான் இவ்விரண்டையும் அணியவில்லை என்றால் எல்லாமே இற்று மண்ணாகி போயிருக்கும். அவர் அணிந்தமையால் அவையெல்லாம் அழியாமல் இருந்து ஊழி காலத்துல அயன் அரிலாம் இருந்திருக்காங்க மிந்தி, அவங்களுடைய எலும்பையும் கபாலத்தையும் இறைவன் அணிந்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லுவதற்கு ஒரு சான்றாக இருக்கிறது. இப்ப இருக்கக்கூடிய தேவர்களும் இதை பார்த்தவொடனே நிலையாமையை உணர்ந்து கொள்ளுவார்கள். அப்ப நாம் தலைவர்கள் அல்ல, நமக்கு ஒரு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. நமக்குள் இருந்து அதிட்டித்து அதை செய்வது சிவபெருமான் தான் அப்படிங்கிற ஒரு உணர்வு தலைப்படும். ஆகையால் இறைவனை அவர்கள் வணங்குவார்கள் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு பாடலாக அந்த பாடல் இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்து அடிமுடி தேடல் அப்படின்னு ஒரு தலைப்பை கொடுத்திருக்காங்க. நமக்கு நல்லா தெரியும், அதாவது பிரம்மாவும் விஷ்ணுவும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தருக்கு ஒருவர் நானே பெரியவன் நானே பெரியவன் அப்படின்னு அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு போர் வருகிறது. அப்படி அந்த போர் வந்த உடனே இறைவன் என்ன செய்யறாரு, அவங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்பதற்காக அவர் ஒரு பெரிய நெருப்பு வடிவமாக இருக்கிறார். அவருடைய அடியவும் முடியவும் பார்த்துட்டா போதும், அது பார்த்தவங்க பெரியவங்கன்னு சொல்லவும், அடியை தேடுவதற்கு யார் செல்கிறார், திருமால் செல்கிறார், முடியை தேடுவதற்கு அன்னமாக பிரம்மன் செல்லுகிறார். ஆனா அன்னத்தால உயர ரொம்ப பறக்க முடிய, அதனால அவரால் இறைவனுடைய முடியை பார்க்க முடியல. ஆனா இறைவனுடைய முடியிலிருந்து விழுந்து கொண்டிருந்த தாளம்பூவை கூப்பிட்டு பொய் சாட்சி சொல்ல வச்சு, இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் நீதிமன்றங்கள்ல வழக்குகள்ல பொய் சாட்சிலாம் நிறைய பேர் சொல்றாங்கட்டு. பொய் சாட்சி சொன்னதுனால பிரம்மனுக்கு வழிபாடே இல்லாம போயிட்டு, கோயில்ல இல்லாம போயிட்டு. இப்ப வந்து கொஞ்சம் பிரபலம் ஆக்கிக்கிடுறாங்க பிரம்மா கோயில் பிரம்மா கோயில்னு. ஆனால் எல்லாருக்கும் தலையெழுத்தை எழுதக்கூடிய பிரம்மாவோட தலையும் தலையெழுத்தும் யார் கையில இருக்குன்னா சிவபெருமான் கையில தான் இருக்கு. அதை நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சிவபெருமானை வணங்கினாலே போதும், நமக்கு தலையெழுத்தெல்லாம் மாறிடும். அந்த தலையெழுத்தை நிர்மாணிக்கிறதும் பிரம்மா கிடையாது, அதுவும் சிவபெருமான் தான். அந்த பிரம்மாவுக்கு அந்த சக்தி இருந்தா தன்னுடைய ஐந்தாவது தலைய படைத்தல் கடவுளாகி அவரே படைச்சிருக்கலாமே, படைக்க முடியல இல்லையா? அதனால இவங்களால அவர் சுவாமி சொன்னதைத்தான் செய்ய முடியுமே தவிர தன்னிச்சையாக எதையும் செய்ய முடியாது. அப்ப இவங்க ரெண்டு பேரும் நானே முதல்வன் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் போராடி கொண்டு அப்படியே இருக்கும் பொழுது இறைவன் வந்து என்ன, அவங்களுடைய அறியாமையை தீர்க்கும் பொருட்டாக அவர் அனல் மலையாக, அப்படி நெருப்பு மலையா அவங்க முன்னாடி நிக்க, அப்பமும் உணர்ந்து அவரை போற்றவே இல்லை அவங்க. இறைவன் வந்து அடிமுடு தேடுன்னு சொல்லிட்டாருன்னா அப்பமாவது வழிபட்டிருக்க வேண்டாமா, இவர் நம்மை விட எத்தகு உயர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு உணர்வோட அவரை வழிபட்டிருக்கணும். அப்பமும் உணராம வழிபடாம அடிமுடியை தேடிய காலத்தை போக்குனாங்க. இதுல திருமாலாவது என்னால திருவடியை காண முடியவில்லை என்ற உண்மையை சொல்லியதால் அவருக்கு எங்கும் வழிபாடு இருக்கிறது பூலோகத்துல. அவர் ஒரு சிறந்த சிவனடியார், பொய் சொன்னதுனால பிரம்மாவுக்கு வழிபாடே இல்லை. அப்ப அவங்களுக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு முடியாத செயலை ஏன் அவங்க தேடினாங்க? அதாவது முதல்ல தாந்தான் முதல்னு சொன்னது ஒரு தவறுனா, அதை விட தவறு அடிமுடி தேடினது. அதுக்கு என்ன காரணம்னா ஆணவ வளத்தோட ஆற்றல் அப்படின்னு திருமூல தேவநாயனார் நமக்கு இந்த பாடல்ல சொல்லுகிறார். ஆம் ஏழுலகுற நின்றயம் அண்ணலும் தாம் ஏழுலகில் தளம் பிழம்பாய் நிற்கும் வான் ஏழுலகுறும் மாமணி கண்டனை நானே அறிந்தேன் அவன் ஆண்மையாலே அப்படின்னு சொல்ற. எல்லா உலகத்திலையும் வியாபித்து சர்வ வியாபியாக நிற்கக்கூடிய இறைவனை அவருடைய அருள் இருந்தால் மட்டும்தான் காண முடியும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு நம்முடைய திருவாசகத்துல சொன்னது போலயும், இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி நம்மளால காட்ட முடியாது. அவன் அருளே கண்ணாக கண்டால் மட்டும் இது சாத்தியம் அப்படின்னு அழகா நமக்கு அப்பர் சுவாமிகளும் சொல்லியிருக்காங்க. இதுதான் சைவ சித்தாந்தம் வந்து இறைவன் நமக்கு இரண்டு உபகாரங்கள் செய்கிறார். ஒன்னு காட்டும் உபகாரம், காட்டின உடனே எல்லாம் நம்ம பாத்திர மாட்டோம், அதனால காணும் உபகாரம். அதனால நமக்கு ஒன்றாகவே இருந்து அவர் காணவும் செய்கின்றார் அப்படிங்கிறத நமக்கு தெளிவா இந்த பாடல்ல எடுத்து காட்டுறார். வானமாகிய மேல் ஏழு உலகங்களிலும் தீமலையாய் நின்ற நம்முடைய இறைவனை நான் அவருடைய அருளாண்மையால் அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றார். அவங்க ரெண்டு பேரும் அறிய முடியாம திணறினாங்க, நான் இறைவனுடைய அருளால் அறிந்தேன் அப்படின்னு திருமூல தேவநாயனார் சொல்றார். காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலே கேப்பார்லே அப்பர் சுவாமி, காட்டுவித்தால் யாரொருவர் காணாதாரே இல்லையா? அவர் காட்டுனா நம்ம பார்க்கலாம். காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலேன்னு சொல்றார். அப்ப அவர் ஒரு சர்வ வியாபியாக இருக்கின்றார். அருட்கண்ணால் நோக்காதார் நோக்காதாரின்னு சொல்றார். அருட்கண்ணாலும் நோக்கணும், பக்குவ ஆன்மாக்களால் தான் உணர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கார். சரி, அதற்கு அடுத்தபடியாக ஊனாய் உயிராய் உணர்வங்கியாய் முன்னம் சேனாய் வானோங்கி திருவுருவாய் அண்டத்தானுவும் ஞாயிறும் தன்மதியும் கடந்தான் முழுதண்டமுமாகி நின்றானே அப்படின்னு அழகா சொல்றாரு. எல்லா உலகமும் அவருடைய, அதாவது எல்லா உலகமும் அவரே இருக்கின்றார். அதான் எல்லா உலகமும் ஆனா இனியன்னு அப்பர் சுவாமியும் சொல்வார் இல்லையா, அது மாதிரி அது எல்லாமே தானேயாய் நிற்கின்றார் பெருமான். அப்படி இருக்கக்கூடியவர் ஊனாக உயிராக உணர்வாக அண்டத்துல இருந்தா மட்டும் பத்தாதுன்னு பிண்டத்திலும் இருக்கின்றார். இந்த உடம்புல இருக்கிறார் இல்லையா, உடம்பெனும் மனையகத்துள் அப்படிங்கிற பாடலை சிந்திச்சு பார்த்துக்கோங்க. காயமே கோயிலாக உள்ளம் பெருங்கோயில் போன்ற பாடலாம் பாருங்க. சுவாமி நமக்கு உள்ள இருக்கிறார், உயிருக்கு உயிரா சுவாமி இருந்து நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு சொல் ஒவ்வொரு செயலையும் கண்டுகொண்டே இருக்கிறார். நான் என்ன பாவம் செஞ்சேன்னு நம்ம சொல்லவே முடியாது, ஏன்னா அது எல்லாத்தையும் அவர் கண்காணியாக மேல் பார்வையிட்டு கொண்டே இருக்கிறார். நமக்குள் இருந்து கண்காணி கவனிச்சுக்கிட்டு இருக்காருங்கிற ஒரு கவனம் நம்ம கிட்ட இருந்தா நம்ம நிச்சயமாக தீய எண்ணம் தீய சொற்கள் தீய செயல்களை செய்யவே மாட்டோம். இந்த மனம் வாக்கு காயம் மூணும் நல்ல விஷயங்கள், வழிபாட்டுக்காக தியானம் ஜபம் சொல்லலாம், அடுத்து இறைவன் புகழ பாடுறது இறைவன் புகழ பேசுறது, அதுக்கப்புறம் உடம்பால பூஜை பண்றோம் உழவாரம் பண்றோம், எல்லாம் நந்தவனம் வைக்கிறோம் பூ பறிக்கிறோம் பூ தொண்டு செய்யறோம் எல்லாம் அடியார் தொண்டு அப்புறம் வந்து குருவுக்கு செய்யறது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆக ஊனாகவும் உயிராகவும் உணர்வாகவும் இந்த பிண்டத்துக்குள் அவர் இருக்கின்றார். அவங்க ரெண்டு பேரும் மாறுபட்ட காலத்துல மாலும் ஐயனும் தூரத்துல இருக்க பொருளா தேடிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களால அடிமுடி காண முடியாத அளவுக்கு இவர் அண்ணாமலையாக நின்றார். அந்த பெருமான் அண்டங்கள் எல்லாம் நிலை பெறுவதற்கு தம்பமாகவும், அப்புறம் அந்த பூமியை சுற்றி வருது இல்லையா அந்த சூரியன் சந்திரன் அந்த அண்டங்கள்ல, அந்த சூரிய சந்திரன் இதெல்லாம் கடந்து எல்லா அண்டங்களையும் ஒரு சேர ஒரே காலத்துக்குள்ள ஆளக்கூடிய ஒரு பொருளாகவும், அடுத்து உடலாகவும் உடலுக்குள்ள இருக்க உயிராகவும் உயிருக்குள்ள இருக்க உணர்ச்சியாகவும் இருக்கின்றார். ஞாயிறு தன்மதி இல்லையா எல்லாத்தையும் சொல்றார். முழுது அண்டமும் ஆகியில முழு அண்டமாகவும் இருக்கிறார். தானும் அப்படின்னா தூணாக இருக்கின்றார். ஊனா உயிரா உணர்வாக மட்டும் இல்லாமல் அங்கியாக நெருப்பாகவும் இருக்கின்றார். அதனால இறைவன் எல்லாமாகவும் இருக்கின்றார் என்பதை நாம என்ன செஞ்சுக்கிடணும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்ன சொல்லியிருக்கு, அவங்க ரெண்டு பேரும் அடிமுடி தேட தேட அது தள்ளிக்கொண்டே போயிற்று. நின்றான் நிலம் முழுது அண்டத்துள் நீளியன் அன்றே அவன் வடிவு அஞ்சினராய் அஞ்சினர் ஆய்ந்தது சென்றார் இருவர் திருமுடி மேல் செல நன்றாம் கழலடி நாட ஒண்ணாது அப்படின்னு சொல்ல, நிலம் முதல் அண்டங்கள் முழுவதும் நீண்டு நின்றான். அவன் திருமேனியை பாக்குறவங்க எல்லாம் அச்சப்பட்டாங்க, ஆராய்ந்து கொண்டிருந்தார்கள். யாரு, மாலும் அயனும். திருமுடி ஒரு பக்கம் மேல மேல போயிட்டே இருக்கு, திருவடியும் அப்படித்தான் காணவே முடியாம இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா தற்போதத்தால் தன்முனைப்பால் அவங்க இடந்தும் பறந்தும் பார்த்தாங்க. அப்படியெல்லாம் அவரை என்ன செய்ய முடியாது, அவர் அப்பாலுக்கு அப்பாலா இருக்கக்கூடியவரை அப்படியெல்லாம் காண முடியாது. சேவடி ஏத்தும் செறிவுடைவானவர் மூவடி தாவென்றானும் முனிவரும் பாவடியாலே பதம் செய்மனும் தாவடியிட்டு தலை பெய்யுதுமாறு அப்படிங்கிறார். தேவர்கள் முனிவர்கள் முதலானோரும் தேடி காண முடியாத ஒரு பெருமைக்குரியது இறைவன் திருவடி அப்படின்னு சொல்றார். சேவடி அந்த சிவந்த திருவடியை ஏத்தும்னா துதிக்கிறது, தோத்தரிக்கக்கூடிய தேவர்கள் மாணவர்கிறது தேவர்கள். மாவலிபால் சென்று மூவடி மண் கேட்டவர், மாவலிட்ட எனக்கு மூவடி மண் வேணும்னு கேட்ட திருமாலும் பாவடியாலே பதம் செய் பிரமனும் வேதமாகிய பாக்கள் அந்த வேத மந்திரங்களின் அடியால் அந்த பத மந்திரங்களை சொல்லக்கூடிய பிரம்மனும் தாவடியிட்டு தலை பெய்துமாறு, நான் தான் பெரியவன் நான் தான் பெரியவன் என்று போராடி கொண்டிருந்தால் இறைவனை கூட முடியுமா, நிச்சயமாக கூட முடியாது. அப்ப பசுபோத முனைப்பு ஒழிய வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவரை அடைய முடியுமே தவிர, அதாவது அருள் வெள்ளம் வந்து புனையாக இருக்கும். அது வந்து இப்படி சண்டையெல்லாம் போட்டுட்டு இருந்தா நிச்சயமாக அவரை அண்ண முடியாது என்று நமக்கு எடுத்து உரைத்திருக்கின்றார். தான கமலத்து இருந்த சதுமுகன், தான கருங்கடல் ஊழி தலைவனும், ஊனத்தின் உள்ளே உயிர் போல் உணர்கின்ற தான பெரும்பொருள் தன்மையதாமே அப்படின்னு சொல்றார். முத்தேவர் தேவர்களுக்கும் முதல்வன் யாரு அப்படின்னா சிவபெருமான் தான். தான கமலத்து இருந்த சதுமுகன் இல்லையா, சிறந்த இடமாகிய தாமரையிலிருந்து விளங்கக்கூடிய சதுர்முகனாகிய நான்முகன். அப்புறம் கருங்கடல் ஊழி தலைவன், அது என்னது, கருங்கடலை படுக்கையாக கொண்ட நாராயணன். ஊழிக் காலத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடிய உருத்ரன், எல்லாரும் ஊனாய் அதனுள் உயிராய் உயிருள் உணர்வாய் ஒன்றாய் வேறாய் உடனாய் நிற்கின்ற அந்த பரம்பொருளுடைய தன்மையை அறிய முடியுமா, அத்துவிதத்தை பற்றி சொல்லுகிறார். இறைவன் எல்லா உயிர்களோடும் கலப்பினால் ஒன்றாயும் பொருள் தன்மையால் வேறாகவும் அப்புறம் இயக்கும் போது உடனாகவும் இருக்கின்றார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய இறைவனுடைய தன்மையை யார் அறிந்தார்கள் அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புறார். அதிலும் குறிப்பாக தாமரை மலரில் வீட்டிருக்கும் பிரம்மனும் கருங்கடல் தலைவனும் ஆகிய அவங்க ரெண்டு பேராலையும் ஒன்றாய் நிற்கும் உயிருள் உணர்வு உடனாய் நிற்கும் இல்லையா, ஒன்றாவும் நிற்குது உடனாவும் நிற்குது, அதை எடுத்து சொல்லி நமக்கு பரம்பொருளுக்குன்னு ஒரு தன்மை இருக்கே தவிர தனக்குன்னு எல்லாம் தனித்தன்மை கிடையாது அப்படிங்கிறத அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களை வழிபடுகின்ற நாமும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு தெளிவாக அறிவுறுத்தியுள்ளார் திருமூலதேவ நாயனார். அதற்கு அடுத்தபடியாக நாம் உண்மையான நெறியை பின்பற்றினால் அவருடைய அருளை கூடலாம் என்று சொல்லி, வாழ் கொடுத்தானை வழிபட்ட தேவர்கள் ஆள் கொடுத்து எம்போல் அரணை அறிவிலர், ஆள் கொடுத்து இன்பம் கொடுத்து கோழாக தான் கொடுத்தான் அடி சாரகிலாரே அப்படின்னு சொல்றார். தேவர்களுக்கெல்லாம் சிறப்பு இல்லை. பூலோகத்துல இருக்கிறவங்க வந்து இறைவனை வழிபட்டு உய்யலாம், இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவாருன்னு திருமால் சொல்றார். பூவனியில போய் பிறக்காம நம்ம இங்க இருக்கோமேன்னு சொல்லி வருத்தப்படுறார். அப்புறம் அதை கேட்டு அயனும் அதை மாதிரி இங்க வந்தாரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். திருவாசகம் நமக்கு அழகா எடுத்து சொல்லுது. அது மாதிரி இந்த வாழ் அப்படிங்கிறது ஒளிங்கிற பொருள். தனக்கு ஒளி கொடுத்த இறைவனை வழிபட்ட தேவர்கள் நமக்கு, நம்மையெல்லாம் இறைவன் அடிமையாக வைத்திருக்கின்றார்கள். நாம் அறிந்த அளவுக்கு இறைவனை அறிய மாட்டார்கள். அவங்களுக்கு போகம் மட்டும்தான் பிடிச்சுக்கிட்டே இருக்கு. என்ன சொல்றது, ஒரு உலக போகம் மாதிரிதான், அதுதான் அவங்களுக்கு பிடிக்குது. தன்னையே நமக்கு ஆளா கொடுத்து சிவபோகத்தை தந்து நாமெல்லாம் கடத்தேறணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு பற்றுக்கோடாக திருவடியையும் தாரார் சுவாமி. எவ்வளவு அருமையான விஷயம் பாருங்க. முதல்ல தன்னை கொடுக்கறாரு, தன்னை எப்படி தனக்கு நமக்கு ஆளா கொடுக்கறாரு, அப்புறம் சிவபோகத்தை தருகிறார். நாம கடத்தேறணும் அப்படின்னா நமக்கு பற்றுக்கோடா அவருடைய திருவடிகளையும் தருகிறார் பெருமாள், அவர் கருணை கடல். ஆனா அந்த திருவடியை அவங்க எல்லாம் சாரவே இல்லையே, ஏன் இப்படி இருக்கிறார்கள்? இப்ப பூலோகத்துல பாத்தீங்கன்னா பிட்டுக்கு மண் சுமந்திருக்காரு சுவாமி, குதிரை சேவகனா வந்திருக்காரு, பெரம்பால அடிபட்டாரு, அந்த பெண்ணுக்கு மருத்துவம் பார்க்க பேர்காலம் பார்க்க பிரசவம் பார்ப்பதற்காக தாயாக வந்தாரு. ஒவ்வொருத்தருக்காக இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பல வடிவங்கள்ல வந்து அவர் அருள் செய்திருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். தேவர்கள்னாலே ஒளிமயமான திருமேனி உடையவர்கள் தான் அர்த்தம். ஆனா அந்த ஒளி யாரால கிடைச்சது அப்படின்னா சுவாமியாலதான் கிடைக்குது. அவராலதான் அப்படிப்பட்ட மேனி கிடைச்சிருக்குங்கிறத கூட அவங்க மறந்து போறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு தன்முனைப்பு இருக்கிறது. அவங்க எப்படி இருக்கணும்னா மானிடர்கள்லாம் இருப்பது போல, மீளா அடிமை உமக்கே ஆழாய் அப்படின்னு இருக்காங்க இல்லையா, அத மாதிரி அவங்க இருக்கணும். ஆனா அவங்களுக்கு அந்த முனைப்பு நீங்கிறவங்கதான் அப்படி இருப்பாங்க. முனைப்பில் இருப்பவர்கள் இப்படி இருக்க மாட்டார்கள். அதனால ஆன்மாக்களாகிய நாங்கள் வந்து அரணை வந்து அறிகிற மாதிரி, அறிந்து கொண்டு அப்புறம் சுவாமி வந்து என்ன சொல்லுகிறாரோ அந்த ஆணைப்படி நாங்க நடக்கிறோம், அவன் உணர்த்த நாங்க உணர்கிறோம், அவன் ஊட்ட நாங்க உண்கின்றோம் அப்படின்னு உணரணும். ஆனா தேவர்கள் எப்படி அறிகிறார்கள் என்றால், தம்முள் ஒருவனாக இறைவனை எண்ணுகிறார்கள். அது மிக பெரிய தவறு. ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரு, ஓட்டுவித்தால் யாரொருவர் ஓடாதாரு. எல்லாம் எனையாளும் ஈசன் செயல்க உணர்வு எப்போதும் மனசுல இருக்கணும். இப்ப நம்ம ஏற்கனவே தக்கையாகத்துல பார்த்தோம், தலையெழுத்து மட்டுமில்ல தலையே மாறி போச்சு பாருங்க, தலையே போச்சு, தலை மாறி போச்சு, அப்புறம் தலை எழுத்தும் மாறி போச்சு. இவங்க எல்லாம் நமக்கு இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் கற்பனை பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க நினைச்ச மாதிரி எல்லாம் அவங்களால இருக்க முடியல, அங்கஹீனர்களாக ஆகி விட்டார்கள். அதெல்லாம் அந்த சிவ நிந்தையால வரக்கூடியது. அதனால நம்ம எப்போதும் மிழா ஆளான அடியங்களுக்கு அவன் வந்து தன்னை ஆளாகவும் கொடுத்து இன்பத்தை எய்த வைக்கின்றான். ஏன்னா அடியார்க்கு எளியன். அப்படி இன்பத்தை கொடுத்த போது ஆன்மாக்கள் வந்து நமக்கு இன்பத்தை தந்த காரணராகிய அவரை நம்ம மறந்துருவோம் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா வாசனாமலம் தாக்கும், அதனால என்ன செய்யறார், நமக்காக பற்றுக்கோடாக தன்னுடைய திருவடியை தந்து உதவுகின்றார். அப்ப அவருடைய வல்லன்மையை நாம என்னன்னு சொல்லி வணங்குவது என்று மிக அழகாக வினவி நமக்கு இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் நாம் உணர்ந்து உய்யும் பொருட்டு நமக்கு மிக அழகாக தெளிவாக அறிவுறுத்தி இருக்கிறார். அடுத்தால சர்வ சிருஷ்டி, முதல்ல சர்வ சம்ஹாரம்னு ஒண்ணு இருக்கு. ஏகதேசமா சம்ஹாரம் நடக்கும், அது வேற அங்கங்க அங்கங்க அது அடியும் இது அழியும். ஆனா சர்வ சம்ஹாரம் அப்படிங்கும் போது எல்லாமே ஒடுங்கிரும். அப்ப எல்லாத்தையும் சர்வ சம்ஹார காலத்துல தனக்குள்ள ஒடுக்குன அந்த இறைவன் மீண்டும் அந்த உயிர்களுடைய மலகன்மங்களை அதுகள் அனுபவிக்க வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றுகின்றார். அப்போது மீண்டும் சிருஷ்டியை செய்கிறார், அதுதான் சர்வ சிருஷ்டி. அப்ப யாரு சர்வ சம்ஹாரத்தை செஞ்சாரோ அவரேதான் மீண்டும் சம்ஹார காரணையே முதலாக உடைத்து இவ்வுலகுன்னு விஞ்ஞான போதத்துல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அதனால சம்ஹாரத்தை யாரு செஞ்சாரோ அவராலதான் சர்வ சிருஷ்டியும் செய்ய முடியும். அப்படி செய்பவர் தான் முழு முதற் கடவுள், அவர் வேறு யாரும் அல்ல சிவபெருமான் என்பதே நமக்கு தெளிவாக. அயனும் மாலும் அடிமுடி தேடி தனக்கு தலைவன் ஒருவன் இருக்கின்றார் என்று உணர்ந்ததை கூறக்கூடிய, அதை தொடர்ந்து இந்த சர்வ சிருஷ்டிங்கிறத ஏய்வு பற்றி வைத்திருக்கின்றார்கள். ஆதியோடு அந்தம் இல்லாத பராபரம் போதமதாக புணரும் பராபரை சோதி அதனில் பரம் தோன்ற தோன்றுமாம் தீதில் பறையதன் பால் திகழ் நாதமே அப்படின்னு சொல்றார். தனக்குன்னு தோற்றக்கேடு இல்லாத பராபர வஸ்துவாகிய சிவபெருமான் ஞானமே வடிவான பராபரையோடு சேர்க்கும் பொழுது அந்த ஒளி வடிவான பராபர சிவத்திலிருந்து பரசிவமானது தோன்ற பராசக்தியிடமிருந்து நாதம் தோன்றுகிறது. இதெல்லாம் சிருஷ்டிக்கு எதது வரும் அப்படின்னு அழகா நமக்கு எடுத்து காட்டுகிறது. நிலவு மறு உருவின்றி குணங்குறிகள் இன்றி நின்மலமாய் ஏகமாய் நித்தமாகி அழகில் உயிர்க்கு உணர்வாகி அகிலமாகி அகண்டிதமாய் ஆனந்த உருவாய் அன்றி செலவரிதாய் செல்கதியாய் சிறிதாகி பெரிதாய் திகழ்வது நல் சிவம் என்பர் தெளிந்துள்ளோரே அப்படிங்கிறது சிவப்பிரகாசத்துல உள்ள ஒரு பாடல். அந்த பாடலின் கருத்து நமக்கு எதை உணர்த்துகிறது என்று பார்த்தோம் என்றால், இறைவன்தான் நமக்கு எல்லாமாகவும் இருக்கின்றார், அவருடைய சொரூப நிலை எங்கனம் இருக்கிறது, அருவம் அரு உருவம் உருவம் ஆகியவற்றை கடந்த நிலையில சொரூப நிலை, 36 தத்துவங்களை கடந்த நிலை. அந்த பதிங்கிற சொல் வந்து உயிர்களை எல்லாம் காப்பவன்கிற பொருள் தருது. அது வந்து இறைவன் ஐந்தொழில் ஆற்றக்கூடிய நிலை, அதான் தடத்த நிலை. அதனால அவருடைய சிறப்பு சொரூப நிலை எங்கனம் இருக்கும் என்பதை இந்த பாடலிலே நமக்கு சொல்லி இருக்கின்றார் நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார். நாளை நாம் அந்த பாடலின் கருத்தையும் அதற்கு ஈடான சித்தியார் பாடலையும் சிந்தித்த பின்பாக தொடர்ந்து மற்ற பாடல்களை சிந்திக்கலாம் என்று கூறி நேரம் கருதி இத்தோடு நிறைவு செய்கின்றேன். நிறைவாக வாழ்த்து பாடல். வேதமா முனிவர் வாழ்க, விளங்குமா நினங்கள் வாழ்க, பூத நாயகன் மெய்யன்பர் பொலிந்து சூழ் மதுரை வாழ்க, மாதம் உம்மாரி பெய்து மலிவழம் சுரப்ப, சொக்கநாதன் என்னும் கடவுள் தொன்னூல் நலம்பெற பொலிகமாதோ என்ற பாடலை பாடி, இதுகாரம் நாம் இந்த கருத்துக்களை எல்லாம், நமக்கே தெரியாத பல கருத்துக்கள் இதையெல்லாம் நமக்கு இறைவன் குருவின் மூலமாக உணர்த்தினார். ஆகையால் அந்த குருவருளாலும் திருவருளாலும் நாம் உணர்ந்து கொண்ட இந்த விஷயங்களுக்காக அவர்களுக்கு முதற்கண் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சைவத்தை தழைக்கச் செய்வதற்காக அரும்பாடுபட்டு கொண்டிருக்கும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, எத்தனையோ பொழுதுபோக்கு விஷயங்கள் எல்லாம் இருந்தாலும் நம் ஆன்மா கடைத்தேற நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு இந்த நிகழ்வினை அனுதினமும் நேரிலே கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியின் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.